أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم.
إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا.
بسم الله الرحمن الرحيم.
تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد.
بسم الله الرحمن الرحيم.
قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.
بسم الله الرحمن الرحيم.
قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد.
بسم الله الرحمن الرحيم.
قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் உள்ள அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றியாளர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பொதுவாகவே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது நமக்கு இலவசமாக கிடைத்தால் அந்த பொருளின் மகத்துவம் நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் அந்த பொருளை கடுமையாக உழைத்து முயற்சி செய்து நாம் அடைந்திருந்தால் அதனுடைய மகத்துவத்தை நாம் உன்னிப்பாக உணர்ந்து புரிந்து அதை நாம் அனுபவிப்போம். இது யதார்த்தம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நம்முடைய தாய் தந்தையர்கள் காலம் காலமாக சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்துக்கள் வாழையடி வாழையாக வாரிசின் அடிப்படையில் நமக்கு கிடைத்தால் அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் தாண்டோண்டித்தனமாக, வீண் விரயமாக, பொடும்போக்காகவெல்லாம் செலவழிப்பார்கள். காரணம், அது அவர்கள் உழைத்து சம்பாதித்து கிடைத்ததல்ல, அவர்களுடைய சந்ததியினர்கள் அவர்களுக்கு இலவசமாக வழங்கியது. இன்னொரு மனிதன் இரவு பகலாக கடுமையாக உழைத்து சம்பாதிக்கிறான் என்றால் குடும்பத்தையே கட்டி காப்பாற்றி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உழைத்து ஓடாய் தேர்ந்து ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கிறானால் அந்த பொருளாதாரத்தை பாருங்கள், பைசாவாக கணக்கு பார்த்து செலவழிப்பார்கள். காரணம், அவர்கள் அது சம்பாதித்தது, அவர்கள் சம்பாதித்த பொருளாதாரம். இந்த ஒரு உதாரணத்தோடு இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இஸ்லாம் என்கிற மார்க்கம் பிறப்புரிமையின் அடிப்படையில் நமக்கு இலவசமாக கிடைத்த காரணத்தினால் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியவில்லை. இந்த மார்க்கத்தை திருக்குரானை படித்து பொருள் உணர்ந்து படித்து அல்லாஹினுடைய ரசூலுடைய நபிமொழிகளை படித்து உணர்ந்து ஆய்வு செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் விளங்கியிருந்தால் அந்த இஸ்லாத்தை நாம் பின்பற்றுவது மட்டுமல்ல பிற மக்களுக்கும் வீரியத்தோடு எடுத்துச் சொல்கிற மனிதர்களாக நாம் மாறியிருப்போம். ஆனால் என்னவோ தெரியவில்லை, இலவசமாக பெற்றோர்களின் மூலம் நமக்கு கிடைத்த காரணத்தினால் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அதனுடைய மகத்துவம் புரியாமல் நாம் எல்லாம் பொடும்போக்காக இருக்கிறோம். அந்த நிலை மாற்றப்பட்டு நம்முடைய உள்ளத்தில் ஒரு உந்துதல் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் உருவாக்கிய உத்தம சீலர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், இவைகளையெல்லாம் அவ்வப்போது நாம் படிக்கும் பொழுது, இதுபோன்ற சபைகளில் நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய ஈமானுக்கு நல்லது. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்யாமலும் அவனால் தடுத்த காரியத்தை துணிச்சலாக செய்து கொண்டும் இருக்கிறோமே என்கிற ஒரு கவலையை நமக்கு உண்டாக்க வேண்டுமானால் இந்த மார்க்கம் எப்படி வளர்க்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தை எப்படியெல்லாமோ மக்கள் கழித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நேரம் ஒதுக்கி நாம் எல்லாம் இங்கே வந்ததற்கு என்ன காரணம்? ஏதோ நாலு நல்ல செய்திகள் கேட்டு நம்முடைய மனதிற்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு நிலைகள் உண்டாகி நல்ல அமல்களை செய்த திருப்தியோடு இன்று இரவை நாம் கழிக்க வேண்டும், அதன் மூலம் அல்லாஹினுடைய திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டும், நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆனால் தோழர்களே, இதுபோன்ற பல சபைகளை சந்தித்தவர்கள் நீங்கள், உபதேச கூட்டங்களில் பங்கெடுக்கும் பொழுது அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகவோ அல்லது வேறு வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிரிந்து செல்வதைப் போலவோ அல்லாமல் மார்க்க உபதேச கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது தனியே கவனம் செலுத்த வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹனுடைய சபைக்கு செல்லுகிற நாங்கள் திரும்ப வரும் பொழுது நாங்களாக இருக்க மாட்டோம், மாறியவர்களாக வருவோம். எங்களுடைய ஈமானில் மாற்றம், எங்களுடைய தக்குவாவிலே மாற்றம், எங்களுடைய வாழ்விலே பெருத்த மாற்றத்தோடு வருவோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உரையை கேட்டுவிட்டு நாங்கள் திரும்பும் பொழுது என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அல்லாஹு தாலா சூரத்து தௌபாவில் 9வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா நம்மை பார்த்து ஒரு வியாபாரத்திற்கு நீங்கள் தயாரா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். இந்த உலகத்தில் நாமெல்லாம் நிறைய வியாபாரங்களிலே ஈடுபடுகிறோம். வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறுவதற்காக வேண்டி முதலீடுகளை செய்கிறோம். நாம் செய்கிற வியாபாரங்களில் பெரும்பான்மையான வியாபாரம் அதிக லாபத்தை, குறைந்த லாபத்தை, எதிர்பார்க்காத நஷ்டத்தை கூட ஒரு சில நேரத்தில் ஏற்படுத்திவிடும். நாம் செய்கிற வியாபாரங்களில் ஒரு சில நேரங்களில் ஏமாற்றுத்தனம், மோசடிகள் போன்றவற்றின் மூலம் பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட நம்முடைய வியாபாரங்களில் ஏற்படலாம். ஆனால் அல்லாஹு தாலா நம்மிடத்திலே ஒரு வியாபாரத்திற்கு நீங்கள் தயாரா என்று கேட்கிறானே, கேட்பவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இந்த வியாபாரம் குறிப்பிட்ட நபர்களுக்குரிய வியாபாரம் அல்ல. இந்த உலகத்து மக்களெல்லாம் திரண்ட அந்த வியாபாரத்திற்கு தயார் என்றாலும் அத்துணை பேருக்கும் தான் வாக்களித்தபடி லாபத்தை கொடுக்க தயாராக அழைக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் நீங்கள் ஒரு வியாபாரத்திற்கு தயாரா என்று கேட்கிறான். இன்னல்லாஹ் ஹஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்னலஹுமுல் ஜன்னா. உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் நீங்கள் எனக்கு தந்தால் உங்களுக்கு நான் சொர்க்கம் தருவேன் என்று சொல்கிறான். அதுதான் வியாபாரம். அல்லாஹனுடைய இந்த வியாபாரத்தில் வாக்குமாற்றம் கிடையாது, மோசடித்தனம் கிடையாது. வாக்குமாறுகிறவன் அல்லாஹ் அல்ல என்பது உங்களுக்கு நல்லாக தெரியும். இந்த வியாபாரம் முழுக்க முழுக்க நஷ்டத்திற்குரிய ஒரு வியாபாரம். இந்த உலகத்தில் பாருங்கள், இஸ்லாத்தை பின்பற்றுகிற, தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்துகிற எல்லோரும் விரும்புவார்கள் சொர்க்கத்தை. ஆனால் அடைகிற முயற்சியில் நாம் எல்லாம் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதனையோடு இந்த சபையில் நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம் வேண்டுமா, அதை நான் உங்களுக்கு தருகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ரெண்டை தர வேண்டும், ஒன்று உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருளாதாரம். இந்த வியாபாரத்திற்கு நம்மில் எத்தனை பேர் தயார்? ஆனால் தயாரானவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கினால் அல்லாஹினுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து அந்த ஆயத் வெளிப்படுவதுதான் தாமதம். அன்று இரவுக்குள் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு ஆயத் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதினால் இரவுக்குள் குடும்பம் குடும்பமாக அந்த ஆயத்திற்கு உயிரோட்டம் கொடுத்து பின்பற்றுகிறவர்கள் சஹாபாக்கள். நமக்கு நிறைய வசனங்களை நாம் பயான்களிலே கேள்விப்படுகிறோம். அல்லாஹு தாலா 10வது அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் கூறுகிறான் என்று நிறைய வசனங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே பாருங்கள், அது குறித்து ஒரு தாக்கம் ஏற்படவில்லை. சொல்லக்கூடிய நபர்கள் அங்கே முக்கியமல்ல, சொல்லுகிற செய்தி அல்லாஹினுடைய வார்த்தை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் கேட்கிறான், உங்களில் யார் தயார்? சொர்க்கம் நான் தருகிறேன். சொர்க்கம் அல்லாஹு தாலா அவன் அனுபவிப்பதற்காக வேண்டி உண்டாக்கியதல்ல, வானவர்களுக்குரியதல்ல சொர்க்கம். சொர்க்கம் மனிதர்களாகிய நமக்குரியது, ஜின்களுக்குரியது. அந்த சொர்க்கத்திற்கு, சொர்க்கத்தை அடைகிற அந்த வியாபாரத்திற்கு உங்களில் எத்துணை பேர்கள் தயார் என்று அல்லாஹ் கேட்கிறானே. நான் தயார் யா அல்லாஹ் என்று முன்னுக்கு வந்தவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதற்காக வேண்டி நேரங்களையும் காலங்களையும் எதிர்பார்த்தே வாழ்ந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பத்திரமாக பாதுகாப்பார்கள். எதிரிகளை கொல்லுவார்கள். எதிரிகளால் கொல்லப்பட்ட சஹாபாக்களும் உண்டு. பொருளாதாரமா, தன்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்றாலும் கடை வீதிக்கு சென்று தன்னுடைய முதுகுகளில் சுமைகளை சுமந்து வந்து வீதிகளிலே விற்று அதன் மூலம் கிடைக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள் சஹாபாக்கள். உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹு தாலா எப்பொழுது கேட்டாலும் தயக்கமில்லாமல் கொடுக்கிறவர்கள் அந்த சஹாபாக்கள். என்ன காரணம்? மார்க்கத்தினுடைய அருஞ்சுவையை உணர்ந்து வந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். நமக்கு உணராமல் இலகுவாக கிடைத்தது அந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம். நமக்கெல்லாம் நம்முடைய கண் முன்னே பலன் இருக்க வேண்டும். செய்கிற உழைப்புக்கு, கஷ்டப்படுகிற பணிகளுக்கு நம்முடைய கண் எதிரே நமக்கு பலன் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்திலே நாம் ஈடுபடுவோம். நாளை தருகிறேன், நாளைய மறுநாள் தருகிறேன், அடுத்த மாதம் தருகிறேன் என்றால் அந்த பணியை செய்வதற்கு கொஞ்சம் யோசிப்போம். இன்றைக்கு செய்தால் இப்பொழுது காசு கிடைக்குமா? ஆனால் அல்லாஹு தாலா சொர்க்கம் தருவதாகவும் சொர்க்கத்தை பற்றியும் பல இடங்களில் அல்லாஹு தாலா கூறுகிறான். அந்த ஆயத்தை நம்பியவர்கள் நாம் ஈமானுடைய நம்பிக்கையில் மறுமையை நம்ப வேண்டும், நரகம் சொர்க்கம் நம்ப வேண்டும். நல்லடியார்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்து கூட நினைத்திராத, மிக பொக்கிசமாக அல்லாஹுனுடைய மிகுந்த ஒரு பொக்கிசமாக திகழ்கின்ற சொர்க்கத்தை அல்லாஹு தாலா நமக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறான். நாம் தயாராக இருந்தால் இந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது என்கிற வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தால் நீங்கள் எல்லாம் வெறுமனே சும்மா இருந்து விட மாட்டீர்கள் தோழர்களே. இன்றைக்கெல்லாம் நமக்கு என்ன நிலை தெரியுமா? வாராந்திர வகுப்புக்கு சென்டருக்கு சென்றால் மார்க்கத்தை சொல்லுவதற்கு யாராவது ஒரு மனிதர் இருப்பார், அவர் சொல்லுவார், நாம் கேட்போம், அவர் சொல்லுகிறவர், நாம் கேட்பவர் என்றே நாம் காலத்தை கழிக்கிறோம். அப்படி அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மூன்று அடிப்படை அம்சங்கள் உண்டு என்பதை நீங்கள் புரிய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இஸ்லாம் என்பது அறிவு சம்பந்தப்பட்ட காரியம், ஈமானுடைய காரியம், இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமை போன்ற அனைத்து சட்டதிட்டங்களையும் முதலில் நீங்கள் படிக்க வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அறிவின் மூலம், மார்க்க அறிவை பெற்றுக் கொள்வதன் மூலம் தான் தன்னை ஒரு மனிதன் முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முடியுமே தவிர, இலவசமாக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிறப்பின் அடிப்படையில் கிடைப்பதல்ல மார்க்கம் என்பது. ஆக இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால், முஸ்லீம் என்று தன்னை பிரகடனப்படுத்த வேண்டுமானால் முதல் முதலில் அவர்கள் அந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும். இரண்டாவது, படிக்க மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். மூன்றாவது, படித்துணர்ந்து நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற அந்த மகத்தான மார்க்கத்தை நம்மை சுற்றியிருக்கிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த மூன்று கடமைகளில் எந்த கடமையை தவறவிட்டாலும் நமக்கு மறுமையிலே சொர்க்கம் நஷ்டப்பட்டு போய்விடும். இந்த மூன்று கடமைகளையும் சரிவர நாம் செய்து அல்லாஹ்வுடைய வியாபாரத்திற்கு நாம் தயாராக வேண்டுமானால் நாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களை, இஸ்லாம் வளர்ந்த வரலாறை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கொண்டும் நாம் அறிந்திருத்தல் மிகுந்த அவசியம் தோழர்களே. இந்த சவுதி அரேபியாவில் மக்கத்து பெருவீதியில் அன்று இரவு அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா தூதராக தேர்வு செய்தானே, அப்படி தேர்வு செய்யும் போது அவரை தவிர இந்த உலகத்தில் எங்குமே இஸ்லாம் கிடையாது. கர்ணகொடூரமானவர்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். அந்த இஸ்லாம் மெல்ல மெல்ல எப்படி வளர்ந்தது என்று கேட்டால் உங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கக்கூடும் தோழர்களே. நீங்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், எப்படி வந்தது இந்த மார்க்கம்? இபாதத்துகளை செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த சம்பவத்தை எல்லாம் நீங்கள் அசை போட்டு நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வேதனையோடு நான் சொல்கிறேன், பெரும் பாவங்களை முஸ்லிம்கள் சாதாரணமாக செய்கிற காலம், அசிங்கமான அருவறுக்கத்தக்க கேவலமான காரியங்களை எல்லாம் மிகச் சாதாரணமாக செய்கிறார்கள். பெரும்பாவங்களை செய்கிறோமே என்கிற ஒரு கவலையோ, இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறோமே என்கிற ஒரு மன உறுத்தலோ அவர்களுக்கு என்றைக்குமே ஏற்பட்டதில்லை. மிக மிக சாதாரணமாக பெரும் பாவங்களில் ஈடுபடுகிறார்கள். அப்படிப்பட்ட பாவம் செய்கிற மக்கள் இந்த மார்க்கம் இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நம்முடைய கையில் கிடைத்திருக்கின்றதே, அந்த மார்க்கத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்து கொண்டு இதை நாம் செய்கிறோமே என்கிற ஒரு கவலை உண்டாவதற்கு இந்த சரித்திர இந்த வரலாறுகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம் என்றால் தன்னை முஸ்லீம் என்று ஒரு மனிதன் பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அல்லாஹ் ஏவி அனைத்து கடமைகளையும் தன்னுடைய வாழ்வில் அவன் நிறைவேற்ற வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு எதை சொல்லுகிறானோ அதை செய்ய வேண்டும், எதை தடுக்கிறானோ அதை விட்டும் தூரமாக விலகிக் கொள்ள வேண்டும். அவன்தான் முஸ்லீம். இபாதத்துகளை செய்யாமல் நாம் எல்லாம் பொடும்போக்காக இருக்கும் பொழுது இந்த வரலாறுகளை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை நம்முடைய கையிலே தந்தார்களே, அந்த மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபடாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த மார்க்கத்திற்கு ஒரு களங்கத்தை நாமே ஏற்படுத்துகிறோமே என்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டுமானால் இந்த வரலாறுகள் அடிக்கடி குடும்பம் குடும்பமாக நம்முடைய சமூகத்திலே அது பிரதிபலிக்கப்பட வேண்டும். கிராமப்புறங்களிலே இருக்கிற மக்கள் எல்லாம் வியாபாரத்திற்கு சந்தைகளுக்கு வருகிற ஹஜ்ஜுக்கு வருகிற மக்களிடத்திலே கிராமப்புற மக்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், நீங்கள் சந்தைக்கு செல்கிறீர்கள், அங்கே தற்பொழுது முகம்மது என்பவர் தன்னை இறை தூதர் என்று சொல்லி மக்களுக்கு ஏதோ இஸ்லாத்தை போதிப்பதாக சொல்லி பிரச்சாரம் செய்து வருகிறார், நீங்கள் வியாபாரத்திற்கு சென்றால் 1% கூட அவருடைய பேச்சை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்கக்கூடாது, அவர் ஒரு சூனியக்காரர் ஜோசியக்காரர், அவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து போதிப்பார், அவருடைய அவையிலே அமரக்கூடாது, அவருடைய போதனைகளை செவிதாழ்த்தி கேட்கக்கூடாது என்று உபதேசம் செய்து சந்தைக்கு அனுப்புகிற காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் குறைசிகளுக்கு மத்தியில் கடுமையான எதிர்ப்புகள் ஏற்பட்ட பொழுது வியாபாரத்திற்காக வேண்டி மக்கள் வந்து சேருகிற வியாபார சந்தைகளில் அல்லாஹ்வுடைய ரசூல் போய் நிற்பார்களாம், வியாபாரத்திற்காக வேண்டி வருகிற மக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் வியாபாரம் முடிந்து திரும்ப செல்லும் பொழுது பின்னால் துரத்தி கொண்டு போய் எனக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒதுக்க மாட்டீர்களா, நான் முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் சொல்வதை கொஞ்சம் கேட்க மாட்டீர்களா, கொஞ்சம் அமருங்களே நான் என்ன சொல்கிறேன் என்று பாருங்களேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பின்னால் துரத்துவார்களா மக்களை இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல. மக்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தியவர்களும் உண்டு, அமர்ந்து கேட்டவர்களும் உண்டு, என்ன சொல்கிறார் என்று சிந்தித்தவர்களும் உண்டு, இஸ்லாத்திற்கு வந்தவர்களும் உண்டு. சந்தைக்கு சென்று வியாபார பெருமக்கள் கூடுகிற அந்த சந்தைக்கு சென்ற அல்லாஹ்வுடைய ரசூல் வியாபாரம் முடிந்து திரும்ப செல்கிற மக்களை துரத்தி துரத்தி சொன்ன மார்க்கம் இந்த இஸ்லாம். ஹஜ்ஜுடைய காலங்களில் மினா போன்ற இடங்களுக்கு சென்று ஒவ்வொரு டெண்டுகள் கூடாரங்கள் ஏறி ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களோடு கொஞ்சம் அமரவா, நான் என்ன சொல்கிறேன் என்று கொஞ்சம் கேட்க மாட்டீர்களா, நான் உங்களோடு வாழ்ந்தவன் இல்லையா, நான் என்ன பொய் சொல்லுகிறவனா, இதன் மூலம் ஆதாயம் தேடுகிறவனா, இதன் மூலம் ஏதாவது எதிர்பார்ப்போடு நான் இதை சொல்லுகிறவனா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்று கூடாரம் கூடாரமாக ஏறி ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்திலே கெஞ்சுவார்கள். உன்னையா இறைவன் தூதராக அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை உதாசீனப்படுத்திய மக்களும் அந்த மினாவிலே இருந்தார்கள். அவரோடு சேர்ந்து ஒரு நிமிடம் கூட பேச தயாரில்லை என்று கடுஞ்சொல்லை கொண்டு ஏசியவர்கள் அந்த கூடாரத்திலே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி புறக்கணிப்பதை ஒரு 5 தோழர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள்தான் மதீனாவினுடைய இஸ்லாமிய வரலாற்றுக்கு முன்னுரை எழுதிய தோழர்கள். அஸ்அத் ரலியல்லாஹுனுடைய தலைமையில் மதீனாவிலே இருந்து அன்றைக்கு வந்த மக்கள் அந்த 5 பேர் கூடாரங்களிலே இருந்து அப்படியே பார்க்கிறார்கள். ஒரு மனிதர் ஒவ்வொரு கூடாரங்களுக்கு சென்று 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 நான் அமரவா பேசவா சிந்திக்க மாட்டீர்களா என்று சொல்லுவதை இந்த 5 தோழர்களும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்களாம். அசத் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய தோழர்களிடத்திலே அவரை நம்முடைய கூடாரத்திற்கு அழைத்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போமா, ஆலோசனை செய்யப்படுகிறது, அழைத்து வரப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் எப்படி வளர்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அழைத்து வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்பிக்கிறார், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், என்னுடைய பெயர் முஹம்மது, நான் மக்காவிலே வாழ்கிறேன், நீங்கள் எல்லாம் யார், நான் மதீனாவில் இருந்து வருகிறோம், ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்தோம் என்று இருவரும் அறிமுகம் செய்ய இறக்கிய வசனங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத அந்த 5 தோழர்களும் ஆலோசனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பார்த்தீர்களா தோழர்களே, மதீனாவில் நம்மோடு அடிக்கடி சண்டை சச்சரவுகளுக்கு வருகிற யூதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை, நாங்கள் ஒரு நபியை எதிர்பார்த்திருக்கிறோம், அவர் வந்துவிட்டால் அவரோடு சேர்ந்து உங்களை உண்டு இல்லை என்று செய்து விடுவோம், நாங்கள் அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று யூதர்கள் பேசிக்கொண்டு மதீனாவிலே இருக்கிறார்கள். ஆனால் அந்த தூதரை அல்லாஹு தஆலா நம் கண்ணெதிரே காண்பித்து விட்டான். அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 5 பேரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதனுடைய தலைவர் தான் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அஸ்அத் ரலியல்லாஹன் அவர்களுக்காக வேண்டி அவருடைய மரணத்திற்கு பிறகு கவுபின் மாலிக் ரலியல்லாஹனு ஒவ்வொரு ஜுமாவுடைய நேரத்திலும் பாங்குக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது சலவாத்து சொல்லி அல்லாஹுவே அஸ்அத் அவர்களுடைய மறுமை வாழ்வை நீ சிறப்பாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்வார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். ஒரு நாள் மகன் கேட்டார், தந்தையே யார் அந்த அஸ்அத், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும் பொழுதும் அவருக்காக வேண்டி விசேஷமாக பிரார்த்தனை செய்கிறீர்களே யார் என்று கேட்கும் பொழுது, மகனே அவர்தான் மதீனாவில் முதல் முதலில் ஜும்மா தொழுகை நடத்திய தோழர் என்று சொன்னார்கள். அந்த அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் 5 பேராக இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மதீனா சென்றார்கள். இங்கே இருந்து மார்க்கத்தை கற்றுணர்ந்த மக்கள் நிறைய பேர்கள் இருப்பார்கள். கற்றுக்கொண்டால், தெரிந்து கொண்டால், சத்தியம் விளங்கினால் நம்முடைய மனோபாவம் என்ன தெரியுமாங்க? வீட்டில் போய் சொல்ல ஏன் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குவானே? நண்பர்களுக்கு மத்தியில் சொல்ல ஏன் பிரிவினைகளை உண்டாக்குவானேன்? வியாபார தளங்களில் சொல்ல ஏன் வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி வாடிக்கையாளர்களை இழப்பானேன்? சமுதாயத்திலே எடுத்துச் சொல்ல ஏன் சமுதாயத்தினுடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாவும்? நாம் உண்டு, நம்முடைய மார்க்கம் உண்டு என்கிற மனோபாவம் நமக்கு அந்த தோழர்களால் அப்படி இருக்க முடியவில்லை. ஐந்து பேர் சேர்ந்து முதல் முதலில் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் போய் சந்தித்து நடந்த அந்த அதிசயத்தை எடுத்துச் சொல்லி, இந்த யூதர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நபி மக்காவிலே வந்துவிட்டார், நாங்கள் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம், அவர் சொன்ன சத்திய வாக்குகள் இந்த வாக்குகள் எல்லாம் என்று சொன்னவுடன் 5:12 மாறுகிறது. 12 நபர்களை அழைத்துக் கொண்டு, வாருங்கள், நாம் சென்று அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தித்து, ரகசியமாக சந்தித்து அவரிடத்திலே மார்க்கோபதேசங்களை கேட்போம் என்று ஒரு 12 பேரை அழைத்துக் கொண்டு மதீனாவிலே இருந்து அன்றைக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். வாகன வசதிகள் கிடையாது இன்றைக்கு போல. ஒட்டகத்திலே ஏறி 15 பயணம் செய்து மக்காவிலே ரகசியமாக அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தித்து, யார் ரசூலல்லாஹ், நான் யார் தெரியுமா? ஹஜ்ஜுடைய நேரத்தில் உங்களை சந்தித்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன். இதோ இந்த 12 பேருக்கும் இஸ்லாத்தை சொல்லுங்கள் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் 12 பேருக்கு சொல்ல, அந்த 12 பேர் திரும்ப போய் தன்னுடைய குடும்பம் கோத்திரம் என்று மெல்ல 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 இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி 70 பேர்களாக திரண்டு 3வது முறை அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தித்தார்கள். வரலாறுகளில் அக்கபா உடன்படிக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த 3வது அமர்வு வரும் பொழுது அப்பாஸ் அன்றைக்கு இஸ்லாத்தை தழுவவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை. அந்த 70 பேருக்கும் தன்னுடைய தம்பி மகனை அறிமுகம் செய்து, இவர் முஹம்மத், இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், இவர் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி அந்த 70 பேர்களோடும் சேர்ந்து கலந்துரையாடல் தான் அக்கபா உடன்படிக்கை. அப்பொழுது ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி 70 பேரும் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே மதீனத்து தோழர்கள் கேட்டார்கள், எங்களிடமிருந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஒன்றுமல்ல, இன்றைக்கல்ல, என்றைக்காவது ஒரு நாள் உங்களை சந்தி உங்களுடைய ஊருக்கு நான் வருவேன், வரும்பொழுது உங்களுடைய மனைவி, மக்கள், சொத்துக்கள், உற்றார் உறவினர்கள் உயிரை காட்டிலும் என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றார்கள். ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகிறது. அஸ்ரத் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து கேட்டார்கள், அன்சாரி தோழர்களே, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் பொழுது கொஞ்சம் யோசித்து கையெழுத்திடுங்கள், காரணம் ஒட்டுமொத்த குறைசிகளின் எதிர்ப்புக்கு நாம் ஆளாக வேண்டி வரும். நம்முடைய வியாபாரத்திற்காக வேண்டி வரும்பொழுது போகும்பொழுது வணிக கூட்டங்களை எல்லாம் தடுத்து கொள்ளையடிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். இவருடைய எதிர்ப்புகளை எல்லாம் நாம் சம்பாதித்து, இந்த சம்பாதித்து பொறுமை காத்து இந்த தூதரை நாம் காப்பாற்ற முடியும் என்றால் நீங்கள் கையெழுத்து போடுங்கள் என்று சொன்னபொழுது ஒரு தோழர் எழுந்து கேட்ட வார்த்தை தெரியுமா? ஒரு தோழர் எழுந்து கேட்டார், முஹம்மது அவர்களே, இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் மதீனா வந்தால் உங்களை எங்களுடைய மனைவி மக்கள் உயிரை காட்டிலும் உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்கு தர வேண்டும் என்றார்கள். என்ன வாக்கு? ஒன்று, எங்களோடு நீங்கள் வந்த பிறகு, இஸ்லாம் இன்ஷா அல்லாஹ் வளர்ந்த பிறகு எங்களை விட்டும் நீங்கள் திரும்ப மக்கா வந்துவிடக்கூடாது, எங்களோடுதான் நீங்கள் தங்க வேண்டும். நேசம் பார்த்தீர்களா? அடுத்தது, இப்படியெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களை நாங்கள் பாதுகாத்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வந்தவர்கள் தான் அன்சாரி தோழர்கள். மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்னதாகவே மார்க்கத்தை வளர்த்தி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வருகையை கூட்டம் கூட்டமாக எதிர்பார்த்தவர்கள் அன்சாரி தோழர்கள். இப்படி வளர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட தோழர்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் கேட்டால் இரவிலே நீங்கள் நிம்மதியாக உறங்க மாட்டீர்கள் தோழர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எதிர்ப்புகள் வந்த பொழுது அர்க்கம் என்கிற நபித்தோழருடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களை சந்திப்பது, தொழுகை நடத்துவது, திருக்குரான் விளக்குரை வகுப்பு நடத்துவது, இப்படியே காலம் மக்காவில் மெல்ல 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 நகர்ந்து கொண்டிருந்த நேரம், தன்னை முஸ்லிம் என்ற ஒரு மனிதன் சொன்னால் குடும்பம் குடும்பமாக புறப்பட்டு போய் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல் அடித்து துன்புறுத்துகிற காலம் அந்த காலம். அம்ரு இப்னு அபசா என்கிற ஒரு தோழர் கிராமப்புறத்திலே இருந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு எப்படியாவது அந்த மக்காவிலே இருக்கிற முஹம்மதை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புறப்பட்டு வந்த ஒரு சம்பவம் உண்டு. அந்த அம்ரு பின் அபசா பார்க்க வருவதற்கு என்ன காரணம்? அம்ரு இப்னு அபசா என்கிற தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலை போல இயற்கையாகவே உருவ வழிபாட்டை வெறுத்தவர். மக்காவில் நிர்வாணமாக தவாப் செய்வதையெல்லாம் பார்த்து என்ன ஒரு அருவருக்கத்தக்க வணக்கம் என்று இயற்கையாகவே உள்ளார்ந்த ஒரு எண்ணத்தோடு கிராமத்திலே வாழ்ந்தவர். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் வெறுத்தவர். உருவ வழிபாடு அவருக்கு பிடிக்காது. அதே கொள்கையை ஒரு மனிதர் தன்னை இறைத்தூதர் என்று சொல்லி பிரகடனப்படுத்துகிறார் என்றவுடன் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவருக்கு வந்தது. ரகசியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டார். இஸ்லாத்தையும் ஏற்றுவிட்டார். ஏற்ற உடனே அம்ரு இப்னு அபஸா அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹுமே சத்தியமாக நீங்கள் ரசூல் தான், ஆனால் இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுடைய மார்க்கத்தை இந்த சூழ்நிலையில் ஏற்றவர்கள் மொத்தம் எத்துணை பேர் என்று கேட்டார்கள். வார்த்தை பிறகு எத்தனை பேர் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர் யார் என்று தெரியாதே, பெயரையும் பட்டியலையும் வாசித்தால் அவரின் மூலம் ஏதாவது இடையூறுகள் வருமா என்று பயந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், ஒரு அடிமையும் ஒரு எஜம் ஒரு சுதந்திரமானவரும் தான் இப்பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்றார்கள். அம்ரு இப்னு அபஸா விடவில்லை. யார் ரசூலல்லாஹ், அடிமை என்றவுடன் அதிர்ந்து போனார் அம்ரு இப்னு அபஸா. காரணம், அடிமைகள் எல்லாம் அன்றைக்கு பழுத்தூக்கும் சுமையாகத்தான் கருதப்பட்டார்கள். பழுத்தூக்கும் கருவியைப் போல எடை மிஷின் போலத்தான் அன்றைக்கு அடிமைகள் எல்லாம் கருதப்பட்டார்கள். அவர்கள் மனிதர்களைப் போல உருவம் இருந்தாலும் கால்நடைகளை விட மோசமாக நடத்தப்பட்டார்கள் அடிமைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அடிமையும் இஸ்லாத்தை ஏற்றார் என்று சொன்னவுடன் அம்ரு இப்னு அபஸா அவர்கள், யார் ரசூலல்லாஹ், சுதந்திரமானவரும் அந்த அடிமையும் யார் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சுதந்திரமானவர் வேறு யாரும் அல்ல, என்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமை யார் தெரியுமா? உமையாவினுடைய கீழ் இருக்கிற பிலால் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் சாதாரணப்பட்ட ஒரு காரியமா? இந்த பிலால் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? தன்னுடைய உமையா ஒரு நாள் பிலாலே வா என்று அழைத்துக் கொண்டு வீதியிலே நடந்து போகும்போது ஒரு சுவருக்கு பின்னால் அம்மார் அவர்களை போட்டு அடிக்கிறது ஒரு கும்பல். அபூசுபியானுடைய தலைமையில் ஹிந்தா வெறிச்சைகளை ஊட்டுகிறார் அங்கே குழுமியிருக்கிற மக்களுக்கெல்லாம். இந்த அடிமையின் மகனுக்கு இவ்வளவு திமரா என்று சொல்லி ஒரு வெறித்தனத்தை ஊட்டி எல்லோரும் சேர்ந்து அம்மாரை அடித்துக் கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபடுகிற ஒரு சம்பவத்தை சுவருக்கு பின்னால் நின்று கொண்டு தன்னுடைய எஜமானனுக்கு கீழ் நின்று கொண்டு பார்க்கிறார் பிலால் அவர்கள். இஸ்லாத்தை ஏற்காத சூழ்நிலை, இஸ்லாத்தை ஏற்காத நிலை. அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் திருப்பு முனையாக அமைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொன்ன பொழுது குடும்பம் குடும்பமாக அன்றைக்கு மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். உமையா, அபு சுபியான், ஹிந்தா போன்ற அன்றைக்கு இருக்கிற இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவர்கள் செய்த கொடுமைகள் ஏராளம் ஏராளம். அம்மாரை போட்டு அடிக்கும் பொழுது இவ்வளவு அடிகளையும் வாங்கிய பிறகு அடிமைக்கு பிறந்தவனே ஏன் இந்த முகம்மதை நீ பின்பற்றுகிறார், அப்படி என்ன அவர் சொன்னார் என்று கேட்டார்கள். அம்மார் அவர்கள் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? மக்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பற்களின் சீப்பை போல மனிதர்கள் அனைவர்களும் சமம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை கேட்டவுடனே பிலால் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டது. நம்மையும் மனிதர் என்று சொல்லுவதற்கு ஒரு மனிதர் வந்துவிட்டாரே, நம்மையும் இந்த மனித சமுதாயத்தில் எல்லோருக்கும் சமம், சம அந்தஸ்து தான் மனிதர்களுக்கு என்று சொல்ல வந்துவிட்டாரே என்கிற வார்த்தை அவரை இரவிலே தூங்கச் செல்ல விடவில்லை. ஓடிப்போய் சென்று இஸ்லாத்தை ஏற்றவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன கொடுமை! யாரும் கேட்க முடியாது, அடித்தாலும் கேட்க முடியாது, ஏசினாலும் கேட்க முடியாது, உயிர் போகிற அளவுக்கு உயிரையே பறித்தாலும் கேட்க முடியாது. இந்த மக்கத்து பெருவீதையில் இஸ்லாத்திற்காக வேண்டி முதல் முதலில் உயிர் கொடுத்த தோழர்கள் யாருங்க? சுமையா, யாசிர். இஸ்லாத்திற்காக வேண்டி முதல் உயிர் பலி, மக்கத்து பெருவீதையில் முதல் உயிர் பலி சுமையா, யாசிர். அம்மாருடைய குடும்பத்திற்கு தினசரி போய், குடும்பம் குடும்பமாக போய், கோத்திரம் கோத்திரமாக போய், குழுக்குழுவாக போய் ஆயுதங்களை கொண்டு தாக்குவார்களாம். தூதருடைய கண் எதிரே நடக்கக்கூடிய சம்பவங்க. தூதர் ஏதோ ஒரு ஊரிலே இருந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நிகழ்ச்சி அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண் எதிரே நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாராம், அம்மாருடைய குடும்பமே பொறுமை காருங்கள், அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டியே படைக்கப்பட்ட குடும்பம், பொறுமை காத்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, சொர்க்கம் உண்டு என்று ஆறுதல் கூறுவதை தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத காலம். தாயையும் தந்தையும் கொன்றார்கள் பாவிகள், விட்டார்களா, இவன் ஏன் குடும்பத்தில் மீதம், இவனையும் அடித்துக் கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்லி அம்மார் அவர்களை ஒரு நாள் கொலை முயற்சி செய்ய முற்பட்டார்கள். அந்த கொலை முயற்சி செய்ய முற்படும் பொழுது தண்ணீர் தொட்டிக்குள் கொண்டு வந்து தலையை அமர்த்துகிறார்கள் கொடும்பாவிகள். இழிபிறவிகள் ஈனச் செயல் செய்வதற்கு துணிச்சலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தலையை பிடித்து தண்ணீர் தொட்டியிலே மூழ்கடித்து உன்னை கொன்று விடுவோம், லாத்து உஷாவை வணங்குகிறோம் என்று சொல், முகம்மதை எங்களுடைய கண் எதிரே நீ இயேசு என்கிறார்கள். உயிர் உடம்பில் இருந்தால் அல்லவா இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல முடியும். உடம்பிலே இந்த உயிர் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் என்று அம்மார் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். வாயளவிலே சொல்லுகிறார்கள், லாத்து உஷாவை வணங்குகிறேன், இந்த முகம்மதால் தான் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டது என்று நிராகரிப்பு வார்த்தையை கூறி அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஏசி விடுகிறார். ஓடு அடிமையின் மகனே, எங்களுடைய கண்முன்னே நீ இந்த மக்காவில் நடக்கக்கூடாது என்று துரத்தி விடுகிறார்கள். ஓடியவர் என்ன செய்தார், வீட்டுக்கு சென்று காயப்பட்ட இடங்களிலெல்லாம் மருத்துவம் பார்ப்பதற்காக வேண்டி செல்லவில்லை அம்மார் அவர்கள், ஓடினார்கள் அர்க்கமுடைய வீட்டை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலே போய் இருந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நேர்ந்த கொடுமைகளை பார்த்தீர்களா, பாவிகள் தாயையும் தந்தையும் கொன்றதைப் போல என்னையும் கொலை செய்ய முயற்சி எடுத்தார்கள், அடித்தது போதாது என்று, சித்திரவதை செய்தது போதாது என்று என்னை கொல்ல வந்தார்கள் யா ரசூலல்லாஹ். அந்த கொடுமைகள் தாங்க முடியாத காரணத்தினால் லாத்து உஷாவை வணங்குகிறேன் என்று நிராகரிப்பு வார்த்தையை கூறிவிட்டேனே, நான் என்ன செய்வது என்று கதகிறார்கள். அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட துன்பம் அதைவிட காட்டிலும் சொன்ன வார்த்தை அவரால் தாங்க முடியவில்லை. 16வது அத்தியாயத்தின் 106வது வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கியதை இந்த அம்மாருக்காக வேண்டி என்ன சொல்கிறான் அல்லாஹு தாலா, யாருடைய உள்ளத்தில் ஈமான் நிரம்பி வழிந்து வாயளவில் நாவளவில் இறை நிராகரிப்பு வார்த்தையை கூறுகிறார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. அவருக்கு இறங்கிய வசனம் ஆறுதல் சொன்ன பிறகுதான் அழுகையே நிப்பாட்டினார். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அம்மாரே, இனி யாராவது வீதியில் முகம்மது ஏசு திட்டு என்று சொன்னால் ஏசி திட்டியாவது அம்மாருடைய குடும்பம் உலகத்திலே வாழ வேண்டும் என்றார்கள். இப்படி சொன்னவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம், என்ன காரணம், அந்த தோழர்களும் நம்மை போல் இருந்திருக்கலாமே சகா தோழர்களே, அந்த தோழர்களும் நம்மை போல் இருந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலை கண்கொண்டு பார்த்து விட்டார்கள், வேத வசனங்களை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து கேட்டு விட்டார்கள், கலிமா சொன்னார்கள், இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள், தான் உண்டு மார்க்கம் உண்டு என்று அந்த தோழர்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் இப்படி நினைத்தார்கள், நாம் செய்கிற இந்த தியாகம் நமக்காக வேண்டி மட்டுமல்ல, நமக்கு வருகிற பின்னால் வருகிற தலைமுறையினர்கள் எந்த சிரமமும் ஏற்படாமல் கஷ்டமும் ஏற்படாமல் இந்த மார்க்கத்தை அவர்கள் இலவசமாக பெற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தியாகங்களையும் சம்பாதித்து விட்டு சென்றார்களே அந்த தோழர்களை நாம் எல்லாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த மார்க்கத்தை நேசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் படித்து பார்க்க வேண்டிய வரலாற்று சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் தோழர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகில் தன்னுடைய போர்வையை தன்னுடைய முகத்திலே போட்டுக் கொண்டு அமர்ந்து கொண்டிருந்த ஒரு நேரம், கப்பாப் ரலியல்லாஹன் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், எனது முதுகை பாருங்கள், இந்த குறைசிகள் இன்றைக்கு செய்த கொடுமை, நான் தொழில் செய்கிற இடத்தில் இருக்கும் பொழுது எரிகிற நெருப்பில் என்னை முகம் குப்புற கிடத்தினார்கள், முதுகு குப்புற கிடத்தினார்கள், முதுகை பாருங்கள் யா ரசூலல்லாஹ், முதுகெல்லாம் வெந்து விட்டது, வேதனை குறைய துவா செய்யக்கூடாதா, இதுதான் சொன்னார்கள். வேதனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க துவாச்சியங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலே, இதற்கெல்லாம் வேதனை குறைய ஒரு முயற்சி துவாச்சியக்கூடாதா. முகத்திலே இருந்து போர்வை எடுத்து படுத்துக் கொண்டிருந்த தூதர் எழுந்தமர்ந்து அந்த தோழரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கப்பாவே, இன்னும் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்லை என்றார்கள். அதிர்ந்து போனார் அந்த தோழர். உயிர் போகிற அளவுக்கு இந்த கொடுமை செய்த அந்த அந்த அநியாயக்காரர்களை அநியாயக்காரருடைய சம்பவத்தை எடுத்துச் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது இன்னும் ஆரம்பமே ஆகவில்லை என்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, முர்ச்சென்ற சமுதாயத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி கழுத்துயர குழிவெட்டி உள்ளே இறக்கி ரம்பத்தால் அறுத்து கொலை செய்தார்கள் பாவிகள், அது போன்றதொரு சூழ்நிலை உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள். சன் ஹல்லரல் மவுத் என்கிற தொலைவு தூரம் வரை இந்த இஸ்லாம் பரவும், திரைச்சீலை காபாவுக்கு தொங்கவிடப்பட்டிருக்கிற திரைச்சீலையை காட்டிலும் உயர்ந்த ஆடைகளை அல்லாஹு தாலா உங்களுக்கு அணிவிப்பான் என்ற முன்னறிப்பை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முன்னறிப்பு நிகழ்ந்தும் ஏறியது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒருநாள் விலை உயர்ந்த பேரித்தங்கனிகள் எல்லாம் அவருக்கு உணவாக கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அதை பார்த்து பார்த்து அழுத ஒரு சம்பவம் உண்டு. தோழர்களெல்லாம் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அல்லாஹு தாலா உலகத்தில் எல்லாம் தந்துவிட்டு மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவானோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்றார்கள். அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்தான், அந்த அளவுக்கு கொடுத்தான் ரப்புல் ஆலமீன். எந்த அளவுக்கு இருந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தான், மதீனாவில் எல்லோரும் வரிசையில் நின்றார்கள், அல்லாஹுடைய ரசூலிடத்திலே உணவு வாங்க ரேஷன் திட்டத்தின் மூலம் அல்லாஹுடைய ரசூல் அந்த மக்களுடைய பசியை போக்கினார்கள். நீங்கள் தெரிந்த நபிமொழிகள் தான், மதீனாவுக்கு சென்ற பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அன்சாரி தோழர்களையும் மதீனத்து தோழர்களையும் அழைத்து அழைத்து மக்காவில இருந்து மார்க்கத்திற்காக வேண்டி புறப்பட்டு வந்த முஹாஜிர்களையும் அழைத்து, இவர் உங்களுக்கு சகோதரர் 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 என்று எல்லோரையும் சகோதரர்களாக ஆக்கி, மீதம் பார்த்தால் ஒரு 80 நபித்தோழர்கள் இருந்தார்கள். அந்த 80 நபித்தோழர்களையும் நான் அழைத்துச் செல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்து தனது வீட்டுக்கு அருகிலே ஒரு திண்ணையில் அவர்களை அமர வைத்து அவர்களை கோழி குஞ்சை பார் பாதுகாப்பதைப் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தவர்கள். அவர்கள் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியாது, இனி தோழர்கள் இல்லை. அந்த 70 தோழர்களும் மிஞ்சிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரகடனம்தான், தெரிந்து கொள்ளுங்கள், இனி உங்களில் ஒருவருக்கு உணவு இருந்தால் அது இருவருக்கு போதுமானது என்றார்கள். இருவருக்கு உணவு இருந்தால் அது மூன்று பேருக்கு போதுமானது என்றார்கள். மூன்று பேருக்கு உணவு இருந்தால் 4 பேர் உண்ணுங்கள், ஒருவருக்கு உணவு இருந்தால் என்னுடைய ஒரு தோழரை அழைத்துக் கொண்டு 2 பேர் உண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது செய்த பிரகடனம் தான் அந்த பிரகடனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தங்கனிகளை ஒரு நாளைக்கு ஒரு பேரித்தம்பளம் என்றெல்லாம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 3 பேரித்தம்பளம் என்றும் சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள். தாங்க முடியுமா நம்மால்? எவ்வளவு வகை வகையான உணவுகளை உண்ணுகிறோம், அந்த உணவு நம் கண் எதிரே கொண்டு வந்து வைக்கப்படும் பொழுது அந்த சம்பவத்தை என்றைக்காவது மனதால் கூட நினைத்து பார்த்திருப்போமா? ஒரு காலத்தில் ஒரு சமுதாயம் வாழ்ந்ததே உண்பதற்கு உணவில்லாமல் உடுப்பதற்கு உடை இல்லாமல் திண்ணையில் தூங்கிக் கொண்டு இந்த மார்க்கத்தை கட்டி காப்பாற்றினார்களே. அல்லாஹு தாலா இன்றைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய உணவுகளையும் இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறானே என்று நாம் என்றைக்குமே நினைத்து பார்த்திருக்க மாட்டோம் அந்த தோழர்களை. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் வந்து சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ், பேரித்தம்பளங்களை உண்டு 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 வயிறெல்லாம் இறுகிவிட்டது, மலமெல்லாம் இறுகிவிட்டது, ஒரு நீராகாரம் நீர் கலந்த ஒரு உணர்வு லிக்யூடு ஃபுட் எங்களுக்கு கிடைக்காதா யார ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அமர வைத்து, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சஹாபாக்கள் வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டாலோ முறையிட்டாலோ சங்கடங்கள் சொன்னாலோ உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வேலை என்னங்க, எல்லாத்தையும் உடனே கூப்பிடுவார், எல்லோரையும் அமர வைத்து ஒரு பயான் பண்ணுவார். நான் இந்த முகம்மதாகிய நான் வைத்துக் கொண்டா உங்களுக்கு தராமல் இருக்கிறேன், அப்படிப்பட்டவனா நான், என்னுடைய தோழர்களாகிய உங்களை நான் நேசிப்பதை காட்டிலும் வேறு யார் நேசிக்க முடியும், இப்படியெல்லாம் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீங்கள் தாங்கினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று தெரியாதா? சரியார சொல்லல், அப்படியே நாங்கள் இருந்து விடுகிறோம். இது சஹாபாக்கள், இவர்கள்தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல முன்னுரை முகவுரை எழுதிய தோழர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலோடு பக்கவளமாக இருந்த தோழர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட தோழர்கள். அவர்கள் இவர்களை வைத்துத்தான் இஸ்லாம் வளர்ந்தது, இவர்களை வைத்துத்தான் இஸ்லாம் வளர்ந்தது. அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களின் பிரதிபலிப்பாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு கடைக்கோடியில் போய் நின்று கொண்டும் என்னை முஸ்லீம் என்று என்னை பிரகடனப்படுத்த முடியும், சஹாரத்து களிமாவை உரத்து சொல்ல முடியும். அந்த உரிமையை நமக்கு தந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். மறந்து விடலாமா அவர்களை? மார்க்கத்தை மறக்கலாமா? உயிர் மூச்சு இருக்கிற வரை ஈமானில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று பாடல் வரிகளை கேட்டவர்கள் நாம். வாழ்வில் அப்படி ஒரு சம்பவம் நமக்கு நிகழ்ந்தால், பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தாலோ, நோய் நொடிகளின் மூலம் அல்லாஹ் சோதித்தாலோ, நாம் யாரை நேசிக்கிறோமோ அவருடைய உயிர்களை பறித்து அல்லாஹ் சோதித்தாலோ, நமக்கு ஒரு அச்சமான சூழ்நிலைகளை உண்டாக்கி அல்லாஹ் நம்மை சோதித்தாலோ, சூரத்துல் பக்கரா 2 அத்தியாயத்தி 155 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே, வலனபுலு வன்னக்கும் பிசையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸும் மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத் வபஸ்ஸிரி ஸாபிரீன். பொருளாதாரத்தை கொண்டு விளைச்சலை நஷ்டப்படுத்தி நேசிக்கின்ற வியாபாரத்தில் இழப்புகளை உண்டாக்கி உயிரை பறித்து பயமுறுத்தி எல்லாம் உங்களை சோதிப்பேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. இந்த மார்க்கத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் செல்வச் செழிப்பை வாரி வழங்குவேன் என்று எங்கும் அல்லாஹு தஆலா உத்தரவாதம் கொடுக்கவே இல்லை. அம் ஹசிபுத்துமன் ததுகுலுல் ஜன்னா, அம் ஹசிபுத்துமன் ததுகுலுல் ஜன்னா, சோதிக்காமல் நீங்கள் சொர்க்கமே செல்ல முடியாது என்கிறான் அல்லாஹ். அல்லாஹுனுடைய இந்த வார்த்தையை என்றைக்குமே எதிர்பார்த்திருந்தவர்கள் சஹாபாக்கள், அதற்கு தயாரானவர்கள் அந்த சஹாபாக்கள். அல்லாஹ் எப்படி நம்மை சோதித்தாலும் சரி, அதே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹு தாலா ரெண்டை கொண்டு எங்களை சோதித்தான், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது இன்னல்களும் துன்பங்களும் அடிவுதைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் எங்களுக்கு வந்தது. எல்லா தோழர்களும் அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார்கள். இன்னொன்றை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், பெரும்பான்மையான மக்கள் அந்த சோதனையிலே தோற்று போய்விட்டார்கள் என்றார்கள். அது என்ன சோதனை? பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதித்தது. பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா சோதித்தது. அதில் நிறைய பேர்கள் தோற்றுப்போனார்களாம். தோற்றுப்போனார்கள் என்றால் ஈமானை விட்டு போகவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இஸ்லாமிய உணர்வோடு எதற்கும் தயார் என்கிற நிலையில் வாழ்ந்தார்களோ அதில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவருடைய ஈமானில் சதவீதம் குறைய ஆரம்பித்ததை வேதனையோடு சொல்லுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், நான் பார்க்கிறேன் இன்றைக்கு என்கிறார்கள். சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். அன்பான தோழர்களே, நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மிகப்பெரிய தியாகம் செய்து, ரத்தங்கள் சிந்தி, நாடு கடத்தப்பட்டு, பொருளாதாரத்தை இழந்து, ஊர் ஊராக சென்று இந்த மார்க்கத்தை காப்பாற்றி நம்முடைய கையில் தந்திருக்கிறார்களே, இந்த மார்க்கத்திற்கு எதையும் செய்யாமல், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எப்படிப்பட்ட ஒரு பணிகளையும் நாம் செய்யாமல் வெறுமனே இருந்து நாம் மரணித்தால் அது இந்த மார்க்கத்திற்கு செய்கிற துரோகம் அல்ல, வருகிற தலைமுறைக்கும் சேர்த்து செய்கிற துரோகம். நம்முடைய உடம்பிலே உயிர் இருக்கிற வரை நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதனையாவது இஸ்லாத்திற்கு கொண்டு வந்துதான் நாம் எல்லாம் மரணிக்க வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய வாடிக்கையாளர்கள், சமுதாய மக்கள் என்று நம்மையோடு எவ்வளவு பேர்கள் நட்பு வைத்திருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் பேசினால் நண்பர்கள் பகைவர்களாகி விடுவார்கள், வியாபார வாடிக்கையாளர்களை இழந்து போய்விடுவோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை சொல்லவா, அதுதான் சத்தியம். மறுமைய நாளில் உங்களுடைய நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், அண்டை வீட்டுக்காரன், சமுதாயத்தில் உங்களோடு பழகியவன் எல்லா மறுமையிலே வருவான். அல்லாஹுவே, இவன் என்னோடு 26 வருட காலம் அல்கோபரிலே வாழ்ந்தவன், ஒரே சமூகத்திலே வாழ்ந்தான், வியாபார வாடிக்கையாளனுடைய நண்பன், அதோ சொர்க்கத்திற்கு போகப் போகிறானே அவன் யார் தெரியுமா, என்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன், இந்த இஸ்லாத்தை பற்றி ஒரு நாளும் அவன் எனக்கு சொல்லவில்லை யா அல்லாஹ் என்றால் அல்லாஹ் விடுவானா? இந்த மறுமையை பற்றியோ, நீதி விசாரணையை பற்றியோ, வேதத்தை பற்றியோ, தூதரை பற்றியோ, இஸ்லாத்தை பற்றியோ ஒரு நாள் கூட எனக்கு சொல்லவில்லையா அல்லாஹ் என்றால் சொர்க்கம் போக முடியுமா நாம் எல்லாம்? அதற்கு பதில் சொல்ல வேண்டும். 4 கேள்விகள் ஒரு மனிதனிடத்திலே கேட்கப்படும், பதில் சொல்லாமல் அவனுடைய கால் நகராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுங்க அந்த 4 கேள்வி? உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலத்தை எப்படி செலவழித்தீர்கள், எப்படி சம்பாதித்தீர்கள், அந்த சம்பாதித்த பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தீர்கள், உங்களுடைய உங்களுக்கு தந்த அந்த கல்வி ஞானத்தை எதற்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? கேள்விக்கு பதில் சொல்லாமல் போக முடியுமா மறுமையிலே சொர்க்கத்திற்கு? இதெல்லாம் நம்பியவர்கள் தானே நாம் எல்லாம். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன நிலைமை? பயணம் செய்கிற பொழுது திருக்குறானை கையில எடுத்து பயணம் செய்ய நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை. யாராவது பார்த்தால் நம்மை தீவிரவாதி என்று சொல்லிவிடுவார்களோ? தாடி வைத்து தன்னை முஸ்லீம் என்று இனங்காட்ட நாம் தயாராக இல்லை. காரணம் என்ன? என்ன காரணம்? தாடி வைத்தால் மிக இஸ்லாத்தை தீவிரமாக பின்பற்றுகிறவன் என்று சொல்லி நம் இடத்திலே வியாபாரம் குறைந்து போய்விடுமோ? பொது இடங்களில் நாளுக்கு நாள் பாருங்கள், பொது இடங்களில் சலாம் சொல்லுகிற பழக்கம் கூட கிடையாது. சொன்னால் வெறுக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய நாடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம், முஸ்லீம் வழக்கறிஞர்கள், முஸ்லீம் பொறியாளர்கள், முஸ்லீம் மருத்துவர்கள், இப்படி மேல்படிப்பு படித்து பட்டங்கள் பட படித்த முஸ்லீம்கள் சலாம் சொல்லுவதை கூட வெறுக்கிறார்கள். சலாம் சொன்னால் என்ன இங்க வந்து இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. சலாம் சொல்லுவதை கூட அவர்களுக்கு வெட்க உணர்வு. ஆனால் மிகப்பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? அவருடைய வீட்டிலே தாயோ தந்தையோ இறந்து போனால் ஜனாசா பள்ளிக்குள்ளே இருக்கும் மகன்கள் எல்லாம் வெளியே நிற்பார்கள். காரணம், இந்த பாவிகளுக்கு தொலைக்கூட தெரியாது. தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய இறுதி பிரார்த்தனை கூட செய்ய முடியாத மக்கள் இந்த மனித சமுதாயத்தில் உண்டு. வெஸ்டர்ன் கல்ச்சர் என்கிற அடிப்படையில் வாழ்கிற மக்கள் இஸ்லாத்தை பற்றி பேசினால் அவர்களுக்கு பிடிக்காது. காரணம், கேட்டால் எங்கோ திருந்தி வாழ வேண்டி வருமோ என்கிற ஒரு பயம் கூட இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதை போய் பேசுகிறார்கள். இவர்கள் எல்லாம் முற்போக்குவாதிகள் என்று பேசுகிற மக்களும் இருக்கலாம். ஆனால் நஷ்டவாளிகள் யார்? மறுமை நாளில் யார் நஷ்டவாளிகள்? 35வது அத்தியாயத்தில் மறுமை நாளில் நரக வேதனை தாங்க முடியாமல் நரகவாசிகள் கதறுகிற சப்தம் உண்டு திருக்குறானில். ரப்பனா அஹ்ரிஜ்னா, அல்லாஹுவே எங்களை நீ கொஞ்சம் வெளியேற்றினால் நாங்கள் தீமையை செய்ய மாட்டோம், நன்மையை மட்டுமே செய்வோம் என்று கதறுவார்கள் அந்த மக்கள். தீய நண்பர்களோடு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட இழப்புகளுக்கு நாங்கள் ஆளாகிவிட்டோமே என்கிற கதறுகிற மக்கள் உண்டு. தீமைக்கும் எங்களுக்கும் மிகுந்த ஒரு தொலைவு தூரம் இருக்க வேண்டுமே என்று கதறுகிற மக்கள் உண்டு. அவர்களெல்லாம் உலகத்தில் நம்மை பற்றி ஏசியவர்கள். இவர்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? எப்பொழுது பார்த்தாலும் மார்க்கம் மார்க்கம் மார்க்கம், தொழுகை அதை செய் இதை செய் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனுபவிக்க வேண்டிய இந்த உலகத்திலிருந்து கொண்டு சம்பாதிக்க வேண்டிய இந்த உலகத்திலிருந்து கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் வாராந்திர வகுப்பு, மாதாந்திர வகுப்பு, தினசரி வகுப்பு, அதைப்படி இதைப்படி என்று நம்மை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது கூடாது இது கூடாது என்றால் உலகத்தில் எப்படித்தான் வாழ்வது? உலகத்தில் இப்படிப்பட்ட நிர்பந்தமாக வாழ வேண்டும் தான் இஸ்லாம் சொன்னதா பேசுகிறார்கள் முஸ்லிம்கள் இன்றைக்கு. அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்காத முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள் உண்டு, எத்தனை பேர்கள் உண்டு. சாதாரண எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளோடு சேர்ந்து சின்ன ஒரு புத்தகத்தை தருவான், உண்டுமா இல்லையா? அந்த புத்தகம் எதற்கு, எதற்காக வேண்டிய அந்த புத்தகம்? நான் காசு கொடுத்து வாங்கிய பொருளை நான் எப்படி வேண்டுமானாலும் இயக்குவேன், இந்த புத்தகம் எனக்கு தேவையில்லை என்று தூக்கி வீசினால் வாங்கிய பொருளை நாம் முறைப்படி அனுபவிக்க முடியுமா? முடியாது. கண்டுபிடித்தவன் அந்த புத்தகத்திலே சொல்லுவான், இதை அமர்த்தினால் இது வரும், இப்படி பயன்படுத்தினால் அது பயன்பாட்டுக்குரியதாக உங்களுக்கு இருக்கும், இப்படி பயன்படுத்தினால் அது பழுதடைந்து போய்விடும், வீணாகி போய்விடும் என்று அவன் சொல்லுகிற குறிப்பை வைத்துத்தான் அந்த பொருளையே இயக்க முடியும். இது யதார்த்த சத்தியம். ஒரு மொபைல் போன் வாங்கினால் கூட அதோடு சேர்ந்து ஒரு புத்தகத்தை தருகிறான். ஒரு பொருளை கண்டுபிடித்தவன் அதை எப்படி இயக்க வேண்டும் என்று அவன் தருகிற அந்த குறிப்பேட்டின் அடிப்படையில் அதை இயக்கினால் மட்டும்தான் அது நமக்கு பலன். அல்லாஹு தஆலா நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்ன திருக்குறானை என்றைக்காவது படித்திருக்கிறோமா? கையிலே வைக்க வேண்டிய திருக்குறானை கையிக்கட்டார தூரத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறோம். உள்ளத்தில் ஓதி பாதுகாக்க வேண்டிய திருக்குறானை வாழ்க்கையில் ஓதாமலேயே நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். திருக்குறானை ஏறெடுத்தும் பார்க்காமலேயே நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். வேதனையோடு நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்வில் நிறைய பேர்கள், நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர்கள் ஐங்கால தொழுகை தொழுகிறார்கள். ஆனால் வஜ்ஜகத்தில் இருந்து சலாம் கொடுக்கிறவரை ஓத வேண்டிய திக்ருகள், ஒவ்வொரு நிலைகளிலும் ஓத வேண்டிய சுன்னாக்கள், திக்ருகள், துவாக்கள் தெரிந்து ஓதுகிறார்களா என்று பாருங்கள். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சடங்குக்காக நின்றார்கள், குமிர்ந்தார்கள், சுஜூதுக்கு சென்றார்கள், அத்தையாத்தில் இருந்தார்கள், இப்படி நிலைகளைத்தான் செய்கிறார்களே தவிர உயிரோட்டமான தொழுகை நம்முடைய வாழ்விலே கிடையாது. ஃபஜ்ருடைய தொழுகை என்றாலே ஏகத்துவவாதிகளுக்கு கிடையாது என்கிற ஒரு பெயர் உண்டு. நான்கு வக்து தொழுகை மட்டும்தான். கேட்டால் சொல்லுவார்கள், இரவிலே தூங்க நேரமாகிவிட்டது, குழந்தையை அழுது விட்டது, கரண்ட் இல்லை, இரவிலே சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப டயர்டா போச்சு, அதிகமாக சாப்பிட்டதுனால தூக்கம் வரல, இப்படி 1008 காரணங்களை சொல்லி ஃபஜ்ரு தொழுகையை வீணடிக்கிற மக்கள் உண்டு. ரமலானுடைய காலம் வந்தால் 3 மணி வரை விழித்திருந்தாலும் சஹருடைய நேரத்தில் சரியாக எழுந்து உணவருந்தி விட்டுத்தான் நாம் எல்லாம் உறங்குகிறோம், உண்டுமா இல்லையா? என்ன காரணம்? பகல் முழுக்க பட்டினி கிடந்தால் உயிர் போய்விடும் என்ற பயந்து நாம் எல்லாம் சாப்பிடுகிறோம். சகுறு உண்ணாவிட்டால் பகல் முழுக்க பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலை, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமே என்பதற்காக வேண்டி 3-3.5 மணி வரை விழித்தால் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் விழித்து சகுறு உண்டு விட்டு தான் நாம் எல்லாம் உணங்குகிறோம். அப்படி ஃபஜ்ர் தொழுகிறோமா? இபாரத்தில் அப்படி நாம் ஆர்வம் காட்டுகிறோமா? அப்துல்லா இபின் அம்ர் என்கிற நபித்தோழரை குறித்து அம்ர் இபின் ஆஸ் அவர்கள் தந்தை போய் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே போய் சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், எனது மகன் புதிய மணமகன், ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விரக்தியை போல அவருடைய மகள், அவருடைய மனைவி, மருமகளை நான் காண்கிறேன் யார் ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேள்விப்பட்டவுடன், அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னவுடன், அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களை தேடி வீட்டுக்கு செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன உடனே அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கையெல்லாம் தயார் செய்து இருங்கள் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன், என்ன அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களே, விடிய விடிய தொழுகிறீர்களாமே, தினசரி நோன்பு வைக்கிறீர்களாமே, கூடுமா கூடாதா என்பது தனி விஷயம். அந்த சஹாபாக்களுக்கு இபாதத்தில் இருக்கிற ஒரு ஆர்வம். அல்லாஹ் கேட்டானே 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில், அந்த நாளுக்காக வேண்டி எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்புகிறீர்கள் என்று. அந்த நாளுக்காக வேண்டி, யா அய்யுஹல்லதீனா அமனுத்தக்குல்லா வல் தந்துரு நஃப்ஸும் மா கஸ்தமத் லிஹதின், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளுக்காக வேண்டி எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்பி இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. யோசித்தவர்கள் சஹாபாக்கள், அந்த நாளுக்கு நாம் சேமிக்க வேண்டும், இருந்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும், உலக சேமிப்பை காட்டிலும் அந்த சேமிப்பு தான் முக்கியம் என்பதை உணர்ந்தார்கள். அதிகம் அதிகம் இபாதத்திலே ஈடுபட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் திருத்துகிறார்கள், தோழர்களே அப்படி அல்ல, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, என்னை பாருங்கள், நான் உறங்குகிறேன், தொழுகிறேன் என்று சொல்லி திருத்தி அமைத்தார்கள். தினசரி நோன்பு வைக்கிறீர்களாமே, ஏன் மாதத்திற்கு பிறை 13, 14, 15 3 நோன்பு வைத்தால் போதாதா தோழரே? இல்லையார சொல்லதா, எனக்கு நிறைய ஆர்வம் உண்டு, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்க வேண்டும். அப்படியா? வாரத்திற்கு 2 கிழமை திங்கள் வியாழன் 2 நாள் நோன்பு வையுங்கள். மாதத்திற்கு 3 வைத்தால் பத்தாது என்றால் வாரத்திற்கு 2 வைத்து ஒரு மாதத்திற்கு 8 நோன்பு வையுங்கள் என்றார். போதாது யார சொல்லலா, இன்னும் நான் அதிகமாக வைக்க வேண்டும் என்றார். அப்படியா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்கள். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பு, எனக்கு பிடித்தமான நோன்பு என்று சொல்லி அந்த தோழரை பக்குவப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதிகம் அதிகம் ஆர்வம் இபாதத்தை செய்ய வேண்டும். யார சொல்லலாம், நான் திருக்குறானை ஒரே நாளில் ஓத வேண்டும், போதாது, கூடாது. ஒரே நாளில் திருக்குறான் ஓதுவது அது நல்ல பண்பு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி மூன்று நாளில் அதிகபட்சம் திருக்குறானை ஓதி முடியுங்கள் என்றார்கள். திருக்குறானை ராகத்தோடு ஓதுங்கள் என்றார்கள். மதீனாவிலே வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஹதீஸ்களிலே படிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இன்று இரவு இந்த இடத்தில், அன்றைக்கெல்லாம் விளக்கு கிடையாது அல்லவா, விளக்கில்லாத அந்த பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இந்த வீட்டில் இந்த கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள், அந்த வீட்டில் அந்த கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் என்று இருந்த இடத்திலேயே என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எதை வைத்து? அவர்கள் குரானை ஓதுகிற சப்தத்தை வைத்து என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வீடுகளில் அப்படி திருக்குறான் ஒழிக்கப்படுகிறதா? இன்றைக்கு இரவிலே தூங்கச் சொல்கிறோம், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் படித்தோமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகளையாவது கொஞ்சமாவது படித்தோமா? சஹாபாக்களை கொஞ்சமாவது நினைவு கூறினோமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இன்றைக்கு நாம் ஒரு சலவாத் அவரின் மீது சொன்னோமா? சொல்லாமல் போய் உறங்குகிறோமே, இது நியாயம் அல்லவே என்கிற ஒரு கவலை நமக்கு உண்டுமா? இபாதத்தை குறித்துள்ள கவலை உண்டுமா? ஹராம்களை செய்கிறோமே என்கிற ஒரு வருத்தம் உண்டுமா? எதுவுமே நமக்கு கிடையாது தோழர்களே. நாம் நிச்சயம் அல்லாஹ் செய்கிற இந்த வியாபாரத்தில் தோற்று போய்விடுவோம். நிச்சயம் அல்லாஹ் செய்கிற அந்த வியாபாரத்தில் நாம் தோற்று போய்விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணித்தால் உங்களோடு மூன்று காரியங்கள் வருகிறது, உண்டுமா இல்லையா? எது? நீங்கள் திரட்டி வைத்திருக்கிற செல்வம், உங்களுடைய குடும்பத்தினர்கள், நீங்கள் செய்கிற நல்ல அமல்கள். இரண்டு, உங்களை விட்டுவிட்டு திரும்ப வந்து விடுகிறது. ஒன்று, உங்களோடு தங்கிவிடுகிறது என்றார்கள். அந்த தங்கிவிடுகிற அந்த அமல் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு உண்டுமோ அதில் நாம் வெற்றி அடைந்து விட்டோம். அந்த அமல்களை எந்த அளவுக்கு பார்த்து 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 நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்கிறோமோ அதில் நாம் வெற்றி அடைந்து விட்டோம். ஆனால் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை உயிர் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பகுதிகளிலும் கொஞ்சம் நபர்களை அல்லாஹு தாலா அப்படி தேர்வு செய்து வைத்திருக்கிறான். அதையும் இந்த சபையிலே நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் வாழ்த்துக்குரியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எனக்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பழி சொல்லுவோருக்கு அஞ்சாது. யார் என்ன எப்படிப்பட்ட பழிகளை சொன்னாலும், அவதூறுகளை சொன்னாலும், மானத்தோடு கண்ணியத்தோடு விளையாடுகிற அளவுக்கு நாவை சுழட்டி சுழட்டி பேசி அநியாயங்களை புரிந்தாலும் அவைகளுக்கெல்லாம் அஞ்சாமல் அல்லாஹினுடைய தீனை திறம்பட எடுத்துச் சொல்கிற ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், உருவாவார்கள். அவர்களுக்கு என்னுடைய நற்செய்திகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அங்குமிங்குமாக கொஞ்சம் வைக்கத்தான் செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்க போய்தான் இந்த பூமியிலே வாழ்கிற மக்கள் கொஞ்சம் சமாதானமாக வாழ்கிறார்கள். இப்படி யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு 650 கோடி மக்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் உண்டு என்று புள்ளி விவர கணக்கு சொல்லுகிறது. 650 கோடி மக்களும் விபச்சாரம் செய்து, 650 கோடி மக்களும் மதுபானம் அருந்து, 650 கோடி மக்களும் கொலை செய்து கொள்ளையடித்து திருடி இப்படி அநியாயம் செய்கிற ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு நாள் கூட இந்த பூமி தாங்காது. ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான், அதிலிருந்து கொஞ்சம் மக்களை பெயர்த்தெடுத்து இஸ்லாமிய ஞானத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு பேலன்ஸ் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், களங்கப்படுத்தப்பட்ட மார்க்கத்தை அணி அனாச்சாரம் மூட பழக்க வழக்கம் சடங்கு சம்பிரதாயம் என்று பித்தத்துகள் என்றும் அனாச்சாரங்கள் என்றும் இந்த மார்க்கத்தை களங்கப்படுத்தி வைத்திருப்பார்கள், அதை தூய்மைப்படுத்துகிற ஒரு கூட்டம் உருவாகும், மார்க்கத்தை தூய்மையோடு மக்களுக்கு சொல்லுகிற ஒரு கூட்டம் உருவாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கூட்டத்தார்களை அல்லாஹு தாலா இந்த பூமியில் அங்குமிங்குமாக அடிக்கடி ஒருவர் உருவாக அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால்தான் இதுபோன்ற நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்பாடு செய்கிறவர்கள், இதற்காக வேண்டி பாடுபடுகிறவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிற நம்மை போன்ற மனிதர்கள் தான். அவர்களுக்கு ஆசாபாசம் உண்டு, மனைவி மக்கள் உண்டு, உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசை உண்டு. என்ன சின்ன ஒரு வித்தியாசம், இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்யாமல் மரணித்தால் அது துரோகம். இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அந்த பிறப்பிற்கு ஒரு காரணத்தை உண்டாக்கித்தான் மரணிக்க வேண்டும். எந்த காரணமும் இல்லாமல் வேறு வேறு உயிர் ஜீவராசிகளைப் போல உண்டோம், கழித்தோம், உறங்கினோம், இனப்பெருக்கம் செய்தோம் என்பது மட்டும் நம்முடைய வாழ்க்கையாக இருந்துவிடக் கூடாது. வளக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மணி மக்களை நான் மேன்மைக்குரிய சமுதாயமாக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் மேன்மைக்குரிய சமுதாயத்திற்கு சொந்தக்காரன் என்பதை பிரதிபலிக்க வேண்டுமானால் இந்த மார்க்கத்தை நான் படிக்க வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்வை நான் நடத்தி காண்பிக்க வேண்டும். பிற மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் மாற வேண்டும் தோழர்களே. அதற்குத்தான் இந்த உரை. குறைப்படுத்தி பேசவல்ல, உள்ளத்தை காயப்படுத்தவல்ல. நாம் ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற அங்கத்தினர்களாக நாம் மாற வேண்டும். பேச்சாற்றல் மூலம், எழுத்தாற்றல் மூலம், பொருளாதாரத்தை கொடுத்து, உடல் உழைப்பின் மூலமாவது இந்த மார்க்க வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நாம் பாடுபட வேண்டும் தோழர்களே. அன்றைக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே மார்க்கத்தை படிப்பதாக இருந்தால் என்ன நிலைமை? அன்றைக்கு மார்க்கத்தை படிக்க என்ன வசதிங்க? பஹ்ரைனிலே இருந்து அப்துல் கைஸ் என்கிற ஒரு கூட்டம் மதீனாவுக்கு செல்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க. புகாரியிலே கல்வியினுடைய பாடத்தில் முதல் முதலிலே வருகிற நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். பஹ்ரைனுக்கும் மதீனாவுக்கும் எவ்வளவு தொலைவு? 1500 கிலோமீட்டரையும் தாண்டி இருக்கும் என நான் நினைக்கிறேன். அன்றைக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. அப்துல் கைஸ் கூட்டம் மதீனாவுக்கு வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போய் உங்களுடைய தோழர்களை வரவேறுங்கள் என்றார்கள். வந்தமர்ந்த அந்த தோழர்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் பஹ்ரைனிலே இருந்து வருகிறோம். நாங்கள் வருகிற வழியில் முலர் என்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் கொள்ளையடிப்பவர்கள், கரண கொடூரமானவர்கள், முஸ்லிம்களை குறிவைத்து தாக்குகிறவர்கள். அவர்களை கடந்துதான் உயிரை கையிலே பிடித்து வரவேண்டியிருக்கிறது. ஆகவே யார சூழல்லாம், வருடத்தினுடைய எல்லா மாதங்களும் பயணம் செய்து எங்களால் வர முடியாது. இந்த அநியாயக்காரர்கள், இந்த முதிர் என்கிற இந்த கூட்டத்தார்கள் போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதங்களில் மட்டும் அநியாயம் செய்ய மாட்டார்கள் யார சூழல்லாம். அந்த போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதங்கள் தான் நாங்கள் பயணம் செய்ய முடியும், மார்க்கத்தை கேட்க முடியும், திரும்ப நாங்கள் ஊருக்கே திரும்ப முடியும். இல்லை என்றால் இந்த பாவிகள் கொன்று விடுவார்கள் யார சொல்லலாம். அப்படியா, என்ன என்ன விஷயம் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்படி மாதக்கணக்கில் பயணம் செய்து திரும்ப மாதக்கணக்கில் திரும்ப ஊர் செல்ல வேண்டும், அந்த போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதங்களுக்குள் ஊர் திரும்ப வேண்டும், இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து. வந்த தோழர்கள் என்ன கேட்டார்கள்? யார சொல்லலாம், எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். உங்களிடமிருந்து என்ன கேட்கிறோமோ அதை போய் எங்களுடைய கோத்திரத்திற்கு போய் சொல்லுவோம், குடும்பத்திற்கு போய் எடுத்து சொல்லுவோம், கூட்டவும் மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம் என்றார்கள். என்ன சொல்ல வேண்டும்? எங்களின் மீது என்ன கடமை யார சொல்லலாம்? கேள்வி, எங்களின் மீது என்ன கடமை? ஐங்கால தொழுகையை பேணுங்கள், ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு வையுங்கள், உங்களில் வசதி படைத்தவர்கள் யாராவது இருந்தால் ஜக்காத்து கொடுங்கள், நீங்கள் வசதி படைத்தவர்கள் இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். சரியார சொல்லலாம். அடுத்தது என்ன? எதை நாங்கள் பேணி நடக்க வேண்டும்? எது எங்களின் மீது ஹராம்? எது எங்களுக்கு தடை செய்யப்பட்டது? மதுபானங்கள் அருந்தாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், குழந்தைகளை கொள்ளாதீர்கள், அடிமைகளத்தில் நீதமாக நடங்கள் என்று சொல்கிறார். சரியார சொல்லலாம். அடுத்தது, மதுபானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை நீங்கள் உபயோகிக்காதீர்கள் என்றார். இதுதான் உபதேசம். அவர்கள் பஹ்ரைனிலிருந்து வந்தார்கள் என்று 3 நாள் இஜ்திமாவை நடத்தினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர வைத்து. அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் நாள் கணக்கு இஜ்திமா நடத்துகிற வேலையா பார்த்தார்? அன்று வரை இறங்கிய வசனம் ஏதாவது இறங்கினால் மக்களுக்கு உபதேசம் செய்வார். சுயமாக எதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பேச முடியாது. இந்த உபதேசம் ஒரு 10 நிமிடம். சரியார சொல்லுதான், நாங்கள் வரட்டுமா, இந்த இதை கூட்டவும் மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம், எங்களுடைய கோத்திரத்திற்கு நாங்கள் போய் எடுத்துச் சொல்லுவோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து விடைபெற்று விட்டு வந்தவர்கள் அந்த அப்துல் கைஸ் என்கிற கூட்டம். இப்படி மார்க்கத்தை படித்தவர்கள் அந்த மக்கள். நமக்கு அல்லாஹு தஆலா என்ன கஷ்டம் வச்சிருக்காங்க? என்ன கஷ்டம் வச்சிருக்கான்? 4500 ரூபாய் இந்தியன் மணி செலவு செய்தால் புகாரி முழு பாகம் வீட்டுக்கு வந்துவிடும், முஸ்லீம் 4 பாகம் வீட்டுக்கு வந்துவிடும், நசை 1 பாகம் வந்துவிடும், திருமதி 28 பாகம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சிறுக சிறுக வெளியிட்ட முழு திருமதி வீட்டுக்கு வந்துவிடும், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வஹி, திருக்குரான் 250 ரூபாய் செலவு செய்தால் வீட்டுக்கு வந்துவிடும். நான் போட்ட கணக்கில் ஒரு 4000 ரூபாய் இருந்தால் இஸ்லாமிய மினி லைப்ரரி நம்முடைய வீட்டிலே வைத்து விடலாம். சினிமா கேசட், கண்டகண்ட கேசட்டுகள் நம்முடைய வீடுகளில் இருப்பதை காட்டிலும் இப்படிப்பட்ட பொக்கிசம் இருந்தால் நம்முடைய மக்களாவது படித்து இந்த மார்க்கத்தை உணரமாட்டார்களா? உணர்வார்களா இல்லையா? கண்டிப்பாக உணர்வார்கள். இன்றைக்கு மார்க்கத்தை படிக்க, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள எவ்வளவு வசதி வாய்ப்பு அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஒரு பொற்காலம் அல்லவா இந்த காலம். இந்த காலத்தை நாம் இழந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே பதில் சொல்லவே முடியாது. நமக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் திருக்குறானை தமிழிலே பார்க்காமல் மரணித்து விட்டார்கள். நம்முடைய தாய் உதாரணம், தந்தை உதாரணம், நம்முடைய நண்பர்கள் உதாரணம், நபிமொழிகளை கண்ணால் தமிழில் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் என்று பார்க்கிற வாய்ப்பை கூட இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். அல்லாஹு தஆலா எல்லா வசதி வாய்ப்பையும் நமக்கு தந்திருக்கிறான். இன்றைக்கு மார்க்கத்தை தேடி நாம் எங்கும் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதில் ஒரு 25 நிமிடத்தை தொழுகையின் மூலம் எனக்கு தாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். கொடுக்க நாம் தயாராக இல்லை, மார்க்கத்தை படிக்க நாம் தயாராக இல்லை. நாம் நேரம் ஒதுக்கினால் போதும், வீட்டிலே இருந்து கொண்டு இன்றைக்கு மார்க்கத்தை படிக்க முடியும். ஒரு ரெண்டு திரகம் ரெண்டு ரியால் செலவழித்தால் ஒரு மணி நேரம் மார்க்க உலமாக்கள் பேசிய சீடிக்களை வாங்கி குறிப்பிடுத்துக் கொள்ள முடியும். மார்க்க அறிவை நம்மால் பெற முடியும். அவ்வளவு வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு. நம்முடைய வீடுகளிலே இன்றைக்கு உண்டு. கையடக்க தொலைபேசி மொபைல் போனில் இன்றைக்கு மார்க்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உண்டுமா இல்லையா? ஒரு 4G ஒரு மெமரி கார்டு ஒன்று இருந்தால் திருக்குறான் தமிழாக்கத்தை பார்க்கலாம். இணையதளத்தின் மூலம் பல்வேறு உபதேசங்களை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு மார்க்கத்தை இலகுவாக கற்றுக்கொள்ள எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமலேயே இருக்கிறோமே. அவர்களெல்லாம் சொல்லுகிறவர்கள், நாங்களெல்லாம் கேட்கிறவர்கள் என்றே நம்முடைய காலத்தை கழிக்கிறோமே. யாராவது ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தால் நமக்கு ரொம்ப பெரிய பயம். என்ன காரணம் தெரியுமா? அவருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டிய வருமே. ஒரு முஸ்லீமுக்கு பெரிய ஒரு பதட்டம் என்ன தெரியுமா? யாராவது இஸ்லாத்துக்கு வந்தா உடனே அஜித்துல கூட்டு போறது. உடனே நம்ம மௌலவிட்ட கூட்டுவாங்க, இம்தாயிட்ட கூட்டுவாங்க, அவரு சொல்லிக் கொடுப்பாரு. உனக்கு தெரியாதா? புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்க கூட நமக்கு தெரியாத அளவுக்கு மார்க்க ஞானம் போதுமா? சொர்க்கம் செல்ல போருக்குமா? நம்முடைய ஈமானை பாதுகாக்க போதுமா? நாம் விலை மதிக்க முடியாத ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தானே, அந்த ஹிதாயத்தை பாதுகாக்க இந்த மார்க்க ஞானம் போதுமா? போதாது, போதாது. இங்கே நடத்தப்படுகிற திருக்குறான் விளக்க ஒரு வகுப்பை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய மார்க்க ஞானத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்வது உங்களுக்கு கடமை. அது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். தோழர்களே, சைத்தானை பொறுத்தவரை நமக்கு நேரமில்லாத சூழ்நிலையே உண்டாக்குவான். கடைசியில் கொண்டே கபரில் கொண்டே வைக்கிற வரை மரண தருவாயில் தான் நமக்கு நேரம் இருந்தும் நாம் வீணடித்து விட்டோமே என்பதை உணருவோம். உணர்ந்தும் பயனளிக்காத நேரத்தில் நாம் உணருவோம். ஒரு முஸ்லீம் என்றால் பட்டு திருந்துவதற்கு முன்னால் சொல்லி திருந்த வேண்டும். பட்டுத்தான் நான் திருந்துவேன் என்றால் அவன் மூமின் அல்ல, முஸ்லீம் அல்ல. சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் வந்து அமர்ந்து உயிரை கைப்பற்றும் பொழுது தெரியும், ஃபயகூல ரப்பி லௌலா அகர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வாக்கும் மின ஸாலிஹீன். சிறிது எனக்கு அவகாசம் இருந்தால் நான் முஸ்லீமாக என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து நான் மூமினாக முஸ்லீமாக மரணிக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைக்காதா என்று மரண நேரத்தில் கதறுவான் மனிதன் யார்? மார்க்கத்தை படிக்காதவன், மார்க்கத்தை சிந்திக்காதவன், மார்க்கத்தின் அடிப்படையில் அமல் செய்யாதவன், மார்க்கம் தடை செய்யப்பட்ட காரியத்தை துணிச்சலாக செய்தவன், மார்க்க உபதேச கூட்டங்களை புறக்கணித்தவன், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள எந்த முயற்சியும் எடுக்காதவன். உலகம் உலகம், பொருளாதாரம் பொருளாதாரம் என இருந்தான். திடீரென அது பிடித்தது. பிடித்த உடனே அவன் கதிகலங்கி போனான். இப்படி பிடித்து நாம் கபரிலே நம் அம்மை கொண்டு போய் அடைக்கினால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாதே என பதறுகிறான், கத்துகிறான். அது சக்கராத்துடைய நேரத்தில் கதறி கத்தி எந்த பயனும் இல்லை. தோழர்களே, இருக்கிற வாய்ப்பை நல்ல முறைக்கு பயன்படுத்துங்கள். இந்த இருக்கிற வாய்ப்பை எல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள பயன்படுத்துங்கள். மார்க்கம் வளர்ந்த வரலாறை திரும்ப திரும்ப ஒன்றுக்கு பல முறை படித்து பாருங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் மெருகூறும். அப்பொழுதுதான் தவறுகளை செய்யாமல் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். தோழர்களே, எல்லா வகையான அநியாயங்களையும் செய்கிற வாய்ப்பு இருந்தது அன்றைக்கு. யார் இருந்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆட்சியை வைத்து மக்களை பயமுறுத்தி அந்த சமுதாயத்தை திருத்தவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை. யார் ஒருவர் தனிமையில் இருந்து கொண்டு அழுகிறானோ, கறந்த பால் மடி எப்படி திரும்ப புகாதோ அதே போல் அவன் நரகம் செல்ல மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனிமையிலே அழுதார்கள் அந்த சஹாபாக்கள், தனிமையிலே அழுதார்கள். தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுதார்கள், தௌபா செய்து அழுதார்கள். நாம் செய்கிற அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியுமா என நினைத்து அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதும் பொழுதெல்லாம் அழுதார்கள். ஃபதலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளவோ சஹாபாக்களை உதாரணமாக சொல்லலாம். ஒரு நபித்தோழருடைய ஒரு தாய் மகனிடத்திலே சொல்லுகிறார், மகனே எனக்கு முன்னால் திருக்குறானுடைய வசனங்களை ஓதி காண்பி என்று சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தை பாருங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே கேட்பது, மகனே திருக்குறானை எனக்கு முன்னால் ஓது. உடனே அந்த மகன் திருக்குறானுடைய அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறார். தாய் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மகனே அந்த அத்தியாயத்தை அப்படியே நிறுத்து என்று சொல்லும்போது மகன் தாயை பார்க்கிறார். தாய் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். என்னம்மா என்ன விஷயம், ஏன் அழுகிறீர்கள்? மகனே உனக்கு தெரியாது, இந்த அத்தியாயத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுடைய நேரத்தில் கடைசி கடைசியாக ஓதிய வசனம் என்று சொன்னார்கள். திருக்குறானோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு, குரான் ஓதும்போது அழுவார்கள் அந்த சகாபாக்கள். காரணம் என்ன? அது நடிப்பல்ல, நடிப்பு என்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர்கள். அப்படி அல்ல, ஓதும்போது அது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை உணர்ந்தாலே கண்களிலே இருந்து கண்ணீர் வரும். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவர்கள் திருக்குறானுடைய வசனங்களை ஓதும் போது அழுகிற பண்புடையவர்களாக இருந்தார்கள். நீங்களும் இது அல்லாஹ்வுடைய வேதம் என்கிற உணர்வோடு ஒது செய்து அதற்கே உரிய மரியாதையோடு அந்த திருக்குறானுடைய பக்கங்களை புரட்டினால் உங்களையும் அறியாமல் கண்களிலே கண்ணீர் வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறை விசுவாசிகளே, முத்தக்கீன்களே, மனிதர்களே என்று அழைத்து அழைத்து அல்லாஹ் சொல்லுகிற ஒவ்வொரு உபதேசங்களையும், அவன் சொல்லுகிற கடுமையான எச்சரிக்கைகளையும், மறுமையில் நடக்கிற அமளி துமளிகளையும் அல்லாஹு தாலா பக்கம் பக்கமாக விளக்குகிற அத்தியாயங்களை நீங்கள் புரட்டினால் உங்களையும் அறியாமல் கண்களிலே கண்ணீர் வரும். உள்ளம் நடுங்கும் தோழர்களே, அப்படிப்பட்ட சக்தி உண்டு திருக்குறானுக்கு. அந்த திருக்குறானை படிக்க தவறி விடாதீர்கள். அப்படி படிக்க தவறினால் அது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற மிகப்பெரிய நஷ்டம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள், என்ன கொடுமை! முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னவர்கள் நாம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று சான்று பகர்கிறேன் என்று சொன்னவர்கள் நாம். சாட்சி எப்பங்க நாம சொல்லுவோம்? ஒரு குடும்ப தகராறுக்கு சாட்சி சொல்வதாக இருந்தால், கொடுக்கல் வாங்கல் தகராறுக்கு சாட்சி சொல்வதாக இருந்தால், நீதிமன்றங்கள் ஏறி குற்றவாளிகளை இனங்காண்பிட்டு சாட்சி சொல்வதாக இருந்தால், சாட்சியாளன் எப்பொழுது அழைக்கப்படுவான்? அதோடு தொடர்பு இருக்க வேண்டும். அப்படித்தானே? ஒரு குடும்ப தகராறுக்கு சாட்சி சொல்லப் போகிறேன் என்றால் அது குறித்துள்ள நாலேஜ், அறிவு, அந்த விஷயம் குறித்து ஏற்கனவே தெரிந்திருந்தால் தான் சாட்சி சொல்ல முடியும். எதற்கு சாட்சி சொல்லுகிறீர்களோ அந்த அறிவு இருந்தால் தானே சாட்சி சொல்ல முடியும். ஆனால் எந்த அறிவும் தேவையில்லை, நீங்கள் சாட்சி சொல்லலாம் என்று சொல்லுகிற மார்க்கமா இது? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன், ஆனால் எனக்கு அல்லாஹ் பற்றி ஒன்றும் தெரியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நான் சான்று பகர்கிறேன், ஆனால் ரசூலை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் யார், எங்கு வாழ்ந்தார், எத்தனை மனைவி, எவ்வளவு குழந்தைகள், மார்க்கத்திற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார், போதித்த போதனைகள் என்ன, மக்காவில் எத்தனை வருடம் வாழ்ந்தார், மதீனாவில் எத்தனை வருடம் வாழ்ந்தார், எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார், அந்த மக்கள் எப்படி நேசித்தார்கள், அவர் எப்படி அந்த மக்களை நேசித்தார், எந்த வரலாறும் தெரியாது. வேதம் திருக்குறான், ஆனால் வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அல்லாஹுவை காட்டிலும் அவுலியாக்களை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிற முஸ்லிம் சமுதாயம் உண்டு. அப்துல் காதிர் ஜீலானி நல்ல தெரிந்து வைத்திருப்பார்கள், அல்லாஹுவை குறித்து ஒன்றுமே தெரியாது. அப்துல் காதிர் ஜீலானி நல்ல அறிந்து வைத்திருப்பார்கள், ஏர்வாடி பாத்துசா, நாகூர் ஆண்டவர், அஜ்மீர் பாபா, அவுலியாக்களுடைய பட்டியல் அவர்களுக்கு நல்ல தெரியும், வாழ்க்கை வரலாறு தெரியும், புத்தகங்கள் வெளியே உண்டு. ரசூலை பற்றி தெரியாது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் தெரியாது, இஸ்லாம் என்னவென்று தெரியாது. இது மிகுந்த ஒரு கைசேரத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும் தோழர்களே. ஆகவேதான் இந்த வரலாறுகள் ஏன் உங்களுக்கு நினைவுபடுத்தப்படுகிறது என்றால், நான் துவக்க உரையில் உங்களுக்கு நான் சொன்னதைப் போல மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், மார்க்கத்தோடு நமக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டாக வேண்டும். இன்றைக்கு பிற மரத்தவர்கள் இஸ்லாத்தை தழுவினால் அசூர வேகத்தில் இன்றைக்கு இஸ்லாமை பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தீர்களா? என்ன காரணம் என்று என்றைக்காவது யோசித்து பார்த்தீர்களா? ஒரு இஸ்லாத்தை தழுவுகிற ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வந்தவுடனே முகத்தில் பாருங்கள், அழகாக தாடி வைக்கிறார், எப்பொழுதும் தமிழ் திருக்குறானை கையிலே வைத்திருக்கிறார், திருக்குறானுடைய பக்கங்களை பவ்யமாக புரட்டுகிறார், எந்த வகுப்பு நடந்தாலும் முன்சஃபிலே வந்து அமர்கிறார், தொழுகை என்றால் வாங்க சொன்னவுடனே போய் சுன்னத்து தொழுது ஃபர்ல எதிர்பார்த்து அமர்கிறார், கண்ணில் பார்க்கிற மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லுகிறார், துண்டு பிரசுரம் எப்பொழுதும் அவருடைய கையிலே இருக்கும், இஸ்லாம் அல்லாத ஏதாவது சகோதரனை பார்த்தால் அவன் நரகத்திற்கு சென்று விடுவானே ஒரு கவலை அவருக்கு இருக்கிறது, எப்படியாவது மார்க்கத்தினுடைய ரெண்டு விஷயங்களை சொல்ல வேண்டுமே என்கிற உந்துதல் இருக்கிறது. ஆனால் பரம்பரை முஸ்லிம்களாக நாம் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறோம். என்ன காரணம்? அவர் மார்க்கத்தை படித்து உணர்ந்து விளங்கி வந்தார், அந்த விளங்கிய மார்க்கம் அவரை வெறுமனே இருக்க விடவே இல்லை. மார்க்கத்தை நீங்கள் விளங்கினாலும் அதுதான் நிலைமை. உள்ளத்தில் மார்க்கம் இறங்கினால், சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு உள்ளத்திலே இறங்கினால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு உள்ளத்திலே இறங்கினால், யாரையும் வெறுமனே இருக்க வைக்க முடியாது, அது மனிதனை இயக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட அதிபயங்கரமான சக்திகள் உண்டு தோழர்களே. ஆகவே மீண்டும் மீண்டும் நான் தாழ்மையோடு கேட்பதெல்லாம், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே, உபதேச கூட்டங்களுக்கு நாங்கள் சென்றால் திரும்ப வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தோடு வருவோம் என்று, அந்த மாற்றம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபருக்காவது உண்டாக வேண்டும் என்கிற கவலையோடு ஆற்றப்பட்ட உரை இந்த உரை. ஆகவே அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் எப்படிப்பட்ட அல்லாஹ்வும் எதையெல்லாம் நம் மீது ஏவினார்களோ அவைகளையெல்லாம் செய்கிற நன்மக்களாக, எவைகளை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து வாழ்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாகவே தான் மரணிக்க வேண்டும். முனாஃபிக்காகவோ, மார்க்க அறிவு இல்லாதவர்களாகவோ பெரும் பாவம் செய்த நிலையிலோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையிலோ நாம் நிச்சயம் மரணித்துவிடக் கூடாது. அல்லாஹுத்தால அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் செய்த சிறிய அமல்களாக இருந்தாலும் அல்லாஹுத்தால நிறைவாக அதை எடுத்துக்கொண்டு மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹுடைய ரசூலோடு ஒன்றாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.